டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:16 குறிப்பாக சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மல்கியா 2:16, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவன் ஒரு பெண்ணை மணக்கும் பொழுது தன்னுடைய மேலாடையை எடுத்து அவள் மீது போடுவான். இந்த அழகான பழக்க வழக்கம் எதை அர்த்தப்படுத்துகிறது என்றால், அவன் இனி அவளை பாதுகாப்பான் என்பதை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தையே போவாஸ் ரூத்திற்கு செய்தான். ரூத் ஒரு விதவை. மோசேயின் பிரமாணத்தின்படி அவள் போவாஸை உறவின் அடிப்படையிலே மீட்க சொல்ல முடியும். அதை போவாஸ் செய்யும் முன்பு அவளே கேட்க வேண்டும். அதாவது தன்னை மணந்து கொள்ளும்படியாக போவாஸ் அவளிடம் கேட்க இயலாது. ஆனால் ரூத்தே அதை முதலாவது செய்ய வேண்டும். அவளே அவனிடத்திலே அந்த உரிமையை கோர வேண்டும். ஆகவேதான் நகோமி ரூத்தை போவாசின் வயலுக்கு அனுப்பி வைத்தாள். அது அறுவடை நேரம். எல்லா குடும்பத்தினரும் அந்த அறுவடை தளத்திலேதான் குடியிருந்தார்கள். இரவு வேளையிலே அந்த தானியத்தை பாதுகாப்பதற்காக ஆண்கள் அந்த அடிக்கப்பட்ட தானியத்தை சுற்றிலும் வட்ட வடிவிலே படுத்திருப்பார்கள். அவருடைய தலைகள் பயிரை நோக்கியிருக்க, கால்கள் எல்லாம் ஒரு சக்கரத்தில் உள்ள கம்பிகள் போல அந்த தானியத்திற்கு நேராக நீட்டப்பட்டிருக்கும். ரூத் நகோமியின் அறிவுரைகளின்படி கவனமாக நடந்து கொண்டு போவாசின் பாதத்தில் வீழ்ந்தாள். அவ்வாறு யாரோ ஒருவர் அங்கே காணப்படுகிறார் என்பதை உணர்ந்த போவாஸ் அது யார் என்று விசாரிக்க ரூத் இவ்வாறு பதில் உரைக்கிறாள். ரூத் 3:9 பாருங்கள். நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி என்றாள் என்று பார்க்கிறோம். தன் மீது அவருடைய மேலாடையை போடும்படியாக அவள் கேட்கிறாள். அதாவது சுதந்திரவாளியான மீட்பனாக இருந்து தன்னை பாதுகாக்கும்படி அவள் வேண்டிக் கொள்கிறாள். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், அவனை தன்னை மணந்து கொள்ளும்படியாக அவள் கேட்கிறாள். திருமணத்திலே ஒருவன் பெண்ணிற்கு தன்னுடைய பாதுகாப்பையும் அன்பையும் கொடுக்கிறான். அவள் தன்னுடைய பயபக்தியையும் வாழ்க்கையையும் அவனுக்கு கொடுக்கிறாள். இது விசுவாசிகளோடு இயேசு கிறிஸ்து கொள்ளும் உன்னதமான உறவை குறித்த சிறந்த ஒரு ஓவியமாயிருக்கிறது இல்லையா? மல்கியாவின் நாட்களிலே வாழ்ந்த ஆண்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு துரோகம் செய்தார்கள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது தங்களுடைய மேலாடையால் மனைவியை மூடியது உண்மைதான். ஆனால் திருமணத்திற்கு பின்னர் துரோகத்தின் காரணமாக கொடுமையினால் அவர்களை மூடினார்கள் என்று மல்கியா கூறுகிறார். அதாவது தங்களுடைய மனைவிகளை விவாகரத்து செய்துவிட்டார்கள். இங்கே தள்ளி விடுதலை, அதாவது விவாகரத்தை கர்த்தர் வெறுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெறுக்கும் இந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதி காலம் முதற்கொண்டே விவாகரத்து மனித குலத்தில் இருக்கக்கூடாது என்பதே தேவனுடைய திட்டவட்டமான நோக்கமாயிருந்தது. நாம் இதை அறிந்திருக்கிறோம். மனித இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே விவாகரத்தை அனுமதித்தார் என்றும், ஆனால் ஆதி முதற்கொண்டு அவ்வாறு இருந்ததில்லை என்றும் இயேசு சொல்லியிருக்கிறதை நாம் வாசித்திருக்கிறோம். அப்படியானால் ஆரம்ப காலத்திலே இது எவ்வாறு இருந்தது? ஆதியாகமம் 2:20 என்று சொல்கிறது, அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை என்று பார்க்கிறோம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் முதலாவது சிருஷ்டித்த எல்லாமே மனிதனுக்கு கீழானதாகவே இருந்தது. அவனுடைய மனைவி என்னும் ஸ்தானத்திற்கு ஏற்ற எதுவும் காணப்படவில்லை. தேவன் மற்றெல்லா சிருஷ்டிப்புகளையும் இரண்டு இரண்டாக படைத்திருந்தார். மேலும் மனிதனை விட சற்று மேலான படைப்பாகிய தேவ தூதர்களிடத்திலிருந்தும் அவன் வாழ்க்கை துணையை பெற்றுக் கொள்ள இயலவில்லை. எனவே மனிதன் தனிமையாக இருந்தான். தேவன் எல்லா விலங்குகளுக்கும் பெயரிடும் பொறுப்பை ஆதாமிடத்திலே கொடுத்தார். இதன் மூலம் தான் தனிமையாக இருக்கிறதை அவன் உணர வேண்டும் என்றும், தனக்கு அவனோடு இருக்கும்படி ஒருவர் தேவை என்பதையும் அவன் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் விட்டுவிட்டார். அவன் ஒரு பாதியாகவே அப்பொழுது காணப்பட்டான். அவனுக்கு அவனை போன்ற அதே வேளையிலே வித்தியாசமான ஒருவர் தேவையாயிருந்தார். தனக்கு துணையாயிருக்க தனக்கு பொருத்தமான ஒருவராயிருக்கக்கூடியவர் தேவையாயிருந்தது. ஆதாம் ஒரு பாதியாக இருந்தபடியினால் அவருக்கு பொருந்தக்கூடிய மற்றொரு பாதி அவசியமாயிருந்தது. இவ்வாறு பொருந்துவதினால் அவர்கள் இருவரும் ஒருவராயிருப்பார்கள். இந்த ஒரு காரியத்தையே தேவன் சிந்தையிலே கொண்டிருக்க வேண்டும். தேவன் ஆதாமை முதலாவது படைத்து தனக்கு துணையாக ஒருவர் தேவை என்பதை உணர்வதற்கு நேரத்தையும் கொடுத்தார். சிலர் பால் உறவை மோசமானது என்று கருதுகிறார்கள். திருமணத்திற்கு வெளியே அது தவறானதே, ஆனால் திருமணத்திற்கு பின்பு அது பரிசுத்தமானது. தேவனே இவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தியிருக்கிறார். அவரே ஆணையும் பெண்ணையும் வடிவமைத்திருக்கிறார். அவர் இதை எவ்வளவு ஆச்சரியமாக செய்திருக்கிறார் என்பதை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அடுத்ததாக ஆதியாகமம் 2:21 பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் என்று பார்க்கிறோம். தேவன் ஏன் இவ்வாறு செய்தார்? ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினது போல அவளை ஏன் உருவாக்கவில்லை? ஏனென்றால் அவள் ஆதாமை போல் இருப்பாள், அதே வேளையிலே வித்தியாசமானவளாகவும் இருப்பாள். அவள் மனிதனிலிருந்தே வர வேண்டும், ஏனென்றால் மனிதன் உண்மையில் முழுமையானவனாக இல்லை. அவள் அவனுடைய பக்கங்களிலிருந்து உருவாக்கப்பட்டாள். இது ஒரு நேரப்போக்கான கதையல்ல. பெண்ணானவள் மனிதனுடைய ஒரு பகுதி என்பதை தெரிவிக்க தேவன் விரும்பி இவ்வாறு செய்திருக்கிறார். அதாவது பெண் இல்லாமல் அவன் ஒரு பாதி மனிதனாகவே இருக்கிறான். தேவன் ஏவாளை மனிதனுடைய தலையிலிருந்து எடுத்து உருவாக்கவில்லை. அதனால் அவள் அவனை விட உயர்ந்தவளாகி விடுவாள். அல்லது ஆதாமின் காலிலிருந்து ஏவாளை உருவாக்கவில்லை. இதனால் அவள் அவனுடைய வேலைக்காரையாகி விடுவாள். அவளை மனிதனின் பக்க விலாவிலிருந்து எடுத்த எலும்பினாலே உருவாக்கினார். இதனால் அவள் ஆதாமுக்கு இணையானவளும் துணையானவளுமாகிவிட்டாள். அவள் சமமானவள். அவன் அவளை நேசிக்கும்படி அவள் இருதயத்திற்கு அருகிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாள். அவள் அவனுக்கு உதவி செய்கிறவள். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒருவராகிறார்கள். 1+1=1. இதுதான் தேவனுடைய கணிதம். அது துல்லியமாக இருக்கிறது. பெண்களுடைய தாழ் நிலையை குறித்து வேதம் நினைத்து கூட பார்த்ததில்லை. தேவன் அவர்களை ஒரு உயர்ந்த நிலைமையிலேயே வைத்தார். மல்கியாவின் நாட்களிலே வாழ்ந்தவர்கள் இந்த தரிசனத்தை இழந்து போனார்கள் என்பதை நாம் முன்னரே அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவன் அவர்களை இவ்வாறு நினைப்பூட்டுகிறார். நீ உன் இளவயதின் மனைவிக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறாய் என்கிறார். தேவன் பெண்ணினுடைய தகுதியை நிலையை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆதியாகமம் 2:22 என்று சொல்கிறது, தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவள் ஒரு அழகான படைப்பாகத்தான் இருந்திருக்க வேண்டும். தேவன் அவளை கொண்டு வந்து மனிதனிடத்திலே கொடுத்தார். தேவனே அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். திருமணம் என்ற அமைப்பு பரலோகத்திலே உருவாக்கப்பட்டது. ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே தேவன் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தினார். தேவன் அதை ஆசீர்வதித்தார். அது மனிதனுக்கு நன்மை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். ஆதியாகமம் 2:23 பாருங்கள். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது மாமியாரையும் மாமனாரையும் ஒதுக்கி வைத்து விடுகிறதை பார்க்கிறோம். புதிய குடும்பத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். திருமணத்தை பற்றிய சரியான அறிவுரைகளை அநேகர் கேட்கவில்லை என்றுதான் நினைக்கிறேன். திருமணம் என்பது புதிய படைப்பை நிறுவுகிறது. அப்பாவும் அம்மாவும் அந்த புதிய படைப்பிலே அங்கமாக இல்லை. இளம் தம்பதியினர் அவர்களை விட்டு வெளியேறிவிட்டார்கள். கணவனும் மனைவியுமாகிய அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதியாகமம் 2:25 பாருங்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இது பாவம் உலகத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்பு உள்ள நிலை. அப்பொழுது அவர்கள் அறியாமையில் இருந்தபடியினால் ஒருவரை ஒருவர் இச்சையோடு பார்ப்பதில்லை. அவர்கள் அன்போடும் இளகிய மனதோடும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர், ஒருவரை ஒருவர் மதித்தனர். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று அவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் உண்மையாகவே சொன்னார்கள். ஏவாள் என்ற அமைப்பு ஆதாமை மனிதனாக்கிற்று. எல்லா மனிதனையும் அப்படியாக்கிற்று. ஆதாம் வந்தபடியினாலே ஏவாள் பெண்ணானாள். எல்லா பெண்களும் அவ்வாறே ஆனார்கள். பாவம் உலகத்திற்குள் நுழைந்தது. அது திருமண உறவு உட்பட எல்லாவற்றையும் பாழாக்கிற்று. மோசேயின் நியாயப்பிரமாண காலத்தை பார்க்கும்பொழுது அங்கே விவாகரத்து அனுமதிக்கப்பட்டது. அதற்காக தேவன் திருமணத்தை கொண்டு வந்தபோது அது தேவனுடைய எண்ணமாயிருந்தது என்பது அர்த்தமல்ல. ஆனால் அவர் அதை அனுமதித்தார். இயேசு கிறிஸ்து கூறியது போல மனித இருதயத்தின் கடினத்தை நிமித்தம் அவ்வாறு அனுமதித்தார். மோசேயின் பிரமாணம் என்ன சொல்கிறது? உபாகமம் 24:1 பாருங்கள். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணிக் கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சியான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் என்கிறது. லட்சியான காரியம் என்பது அந்த பெண் கன்னிகை அல்ல என்பதை கணவன் கண்டுகொள்கிறதை குறிக்கிறது. அவ்வாறு அவன் அறிந்து கொண்டால் அவன் விவாகரத்திற்கு ஒரு சீட்டை எழுதி கொடுத்து அவளை வீட்டிற்கு அனுப்பிவிடலாம். ஏனென்றால் அவள் தான் உரிமை கோரியபடி இல்லாமல் கணவனை ஏமாற்றினபடியினால் அவள் அவ்வாறு நடத்தப்பட்டாள். அடுத்ததாக புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த லட்சை என்ற வார்த்தையின் விளக்கமும் அர்த்தமும் இன்னும் விரிவாயிற்று. மனைவி அப்பம் சுடும்பொழுது அது சரியானதாய் வரவில்லை என்றாலும் விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இயேசு கிறிஸ்துவிடம் இவ்வாறு கேள்வி கேட்கப்பட்டது. ஒவ்வொரு சிறிய காரியத்திற்கும் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்கப்பட்ட பொழுது, சிறிய காரணத்திற்கும் மனைவியானவள் தள்ளிவிடப்படலாம் என்று யூத போதகர்கள் போதித்துக் கொண்டிருந்தார்கள். அது மோசேயின் பிரமாணத்தின் நோக்கத்திற்கு முற்றிலும் எதிரானது என்பதை தெளிவுபடுத்தினார். மோசேயின் பிரமாணத்திலே மேலும் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். உபாகமம் 24:2-4 பாருங்கள். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக என்கிறார். இது தொடர்ச்சியான விபசாரமாகும். இன்றைய மேலை நாட்டு சமுதாயத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை அதிகம் நாம் பார்க்கிறோம். சுமார் 7 அல்லது 8 முறை திருமணம் செய்வதும் விவாகரத்து செய்வதும் சாதாரணமான பழக்கமாகிவிட்டது. அவ்வாறு செய்வது திருமண உறவையும் அதன் உறுதிமொழியையும் கேலி செய்வது போன்றதாகும். மல்கியாவின் காலத்திலே இஸ்ரவேலிலே காணப்பட்ட அதே பிரச்சினை இன்றைய சமுதாயத்திலும் காணப்படுகிறது. விவாகரத்தை குறித்த பார்வையை நாம் இன்று மாற்றிவிட்டோம். சிறிய சிறிய காரியத்திற்கெல்லாம் விவாகரத்து விளக்குகள். ஒருவருக்கும் இன்றைக்கு விட்டுக் கொடுக்க மனதில்லை, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய மனதில்லை, அன்பு கூற மனதில்லை, மன்னிக்க மனதில்லை. இன்று வேத ஆசிரியர்களுக்கு கடினமான பகுதியாக இருப்பது இதுதான். விவாகரத்தை குறித்த கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிப்பது மிகவும் இக்கட்டான நிலைமையிலே அவர்களை கொண்டு வந்து விடுகிறது. ஏனென்றால் இதை குறித்து வேதம் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதிலே அவர்களுக்கு குழப்பம். அநேகர் பலதரப்பட்ட விதங்களிலே வித்தியாச வித்தியாசமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த விவாகரத்தை குறித்து இரண்டு காரியங்களை தெளிவுபட கூறுகிறார். முதலாவதாக, மக்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே விவாகரத்தை அனுமதித்தார். இரண்டாவதாக, விவாகரத்து வேசித்தனத்தின் நிமித்தமே செய்யப்பட வேண்டும், அதுவே அதற்கு அடிப்படையான காரணமாகும். அதாவது, ஒரு ஆண் அல்லது பெண் கணவனுக்கோ மனைவிக்கோ உண்மையற்றவர்களாக இருக்கும்பொழுது துரோகத்தில் ஈடுபடுகிறார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 3-5 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாயிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேள்வி கேட்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தது போல இயேசு ஆதி காலத்திற்கு செல்கிறார். தேவன் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது, திருமணத்தை ஏற்படுத்திய பொழுது உள்ள காலத்திற்கு செல்கிறார். மத்தேயு 19:6-8 வரை பாருங்கள். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாமென்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து விவாகரத்து அனுமதிக்கப்படும் ஒரு காரணத்தை நியமித்துக் கூறுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:9 வசனத்திலே அதை பார்க்கிறோம். ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமேயன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னவுடன் சீஷர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். வசனம் 10, அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதாவது, இது இவ்வளவு கடினமான நியமமாக இருக்கும் என்றால், விவாகரத்திற்கு இந்த ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கும் என்றால், திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது என்றார்கள். இதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை குறித்து விளக்குகிறார். மத்தேயு 19:11-12 வசனங்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அதாவது, ஒவ்வொருவரும் திருமணம் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமான காரியம் அல்ல. சில ஆண்கள் அல்லது சில பெண்கள் திருமணம் செய்வது தேவையில்லை, தனிமையாயிருப்பது என்பது பாவம் அல்ல. சிலர் பிறப்பிலிருந்தே அன்னகர்களாக இருப்பதனால் அவர்கள் திருமணம் செய்ய வேண்டியதில்லை. மற்றவர்கள் மனிதர்களால் அன்னகர்களாக்கப்படுவது உண்டு. நேபுகாத்நேச்சாரின் அரசவையிலே தானியேல் அன்னகனாக ஆக்கப்பட்டது போல இவர்கள் ஆக்கப்படுகிறார்கள். இது அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. மேலும் அடிமையானவர்கள் அரசனுக்கே நேரம் கொடுக்கத்தக்கதாக அவ்வாறு செய்யப்பட்டது. அதேபோன்று அவர்களுடைய படிப்பிலே அவர்கள் அதிக கவனத்தை செலுத்துவதற்காக ஒரு வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வதற்காக இவ்வாறு செய்யப்பட்டது. இன்னும் சிலர் பரலோக ராஜ்யத்தை நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கிக் கொண்டவர்களும் உண்டு. கிறிஸ்துவுக்காகவும் சபைக்காகவும் பணி செய்வதற்காக சிலர் தங்களை இவ்வாறு அன்னகர்களாக்கிக் கொள்கிறார்கள், அதாவது திருமணம் செய்யாமல் இருந்து விடுகிறார்கள். ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இவ்வாறு செய்துவிட முடியும் என்று உணர்வார்கள் என்றால் அது ஒரு சிறந்த காரியம்தான். அநேக ஊழியர்கள் இவ்வாறு திருமணம் செய்யாமல் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். திருமண காரியத்திலே தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய விருப்பப்படி அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆனால் முக்கியமான காரியம் இதுதான், நீங்கள் திருமணம் செய்து கொள்வதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் அது வாழ்நாள் முழுவதுமான அர்ப்பணிப்பு என்பதை மறந்து போகக்கூடாது. அதை இடையிலே விட்டுவிடக்கூடாது. சாதாரண காரியங்களுக்காக தள்ளிவிட்டு வாழ்க்கையை முறித்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய துணைவரின் வேசித்தனத்தை நிமித்தமே விவாகரத்து செய்யலாம் என்று கிறிஸ்து சொல்கிறார். அருமையானவர்களே, மல்கியாவின் வார்த்தைகளை நினைவிற்கு கொண்டு வாருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் விருப்பப்படி செயல்படவில்லை என்பதற்காக உங்கள் குடும்ப வாழ்க்கையை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் திட்டமிடுவது பாவம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. இங்கே நான் வசனத்திலே வாசிப்பது என்ன? ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிறார். ஆம், உங்கள் ஆவியை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருக்கிறீர்களா? இது ஆபத்தான காரியமாகையால் நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டியது அவசியம். ஆபத்து வேறு எங்கிருந்தும் வரவில்லை, உங்களுடைய ஆவியிலிருந்தே உங்களுக்கு எதிராக வருகிறது. எனவே உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் திருமணமாகி எத்தனை ஆண்டுகளாயிருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் குடும்ப உறவிலே கசப்புகள் மன தாங்கல்கள் இருக்குமென்றால் அதை கர்த்தருடைய பாதத்திலே கொண்டு வந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இணைந்து வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். திருமண நாளிலே ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதிகளை சற்றே எண்ணி பாருங்கள். வாழ்விலும் தாழ்விலும் ஒருவருக்கொருவர் எப்படி உதவியாயிருப்பீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்களோ அதை சிந்தனை செய்து பாருங்கள். ஒருவருக்கொருவர் துணையாயிருப்பதற்காகவே குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக, சொல்லப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தைக்காக, அல்லது செய்யப்பட்ட ஏதோ ஒரு செயலுக்காக நிரந்தரமாய் குடும்பத்தை விட்டு பிரிந்து போவது, விவாகரத்து செய்வது தவறான காரியம் என்பது வேதம் தெளிவாய் சொல்கிறது. உங்கள் மனைவி மேலே நீங்கள் கசந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் தனித்த ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் ஜெபியுங்கள். மன்னிப்பின் மனப்பக்குவத்தை ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். அதேபோல அருமையான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் உங்கள் கணவனை குறித்து நீங்கள் கசந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் மேலே அன்பையும் அவர்கள் மேலே உண்மையான ஒரு உறவையும் கர்த்தரிடத்திலே பெற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய பாதம் சேருங்கள். அவருடைய அன்பினாலே அவர் உங்களை நிரப்பும் பொழுது, அவருடைய மன்னிப்பின் நிச்சயத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிக்கும் பொழுது நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலேயும் தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்றவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லக்கூடாது என்று நீர் தெளிவாய் உம்முடைய வசனத்திலே சொல்லியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இணைந்து வாழவே நீர் திட்டமிட்டிருக்கிறீர். அதையே நீர் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்பட எதிர்பார்க்கிறீர். இந்த நாட்களிலேயும் ஆண்டவரே, காரணமில்லாமல் அல்லது சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் உம்முடைய அன்பை அவர்களுக்கு நீர் நினைப்பூட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய மன்னிப்பை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்தரலும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்து எங்களை மன்னித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தியாகமுள்ள அன்பை இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நீரே தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். விவாகரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற, திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அன்பை நீர் அங்கே ஊற்றியிரலும். ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் வாழ தங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக அர்ப்பணிக்கவும் நீரே துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்படி குடும்பங்களை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறவர்களை கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு பெற்றோரோ உறவினர்களோ நண்பர்களோ யாரும் காரணமா இல்லாதபடி கர்த்தர் தாமே அந்த குடும்ப உறவிலே கணவனும் மனைவியும் உம்முடைய சமூகத்திலே வந்து தங்கள் குறைவுகளை நிறைவாக்கிக் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.